புருஷனும் மனைவியும். இந்த காலையிலே நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கும் வேளையில் தேவனுடைய வசனத்திலே இருந்து குடும்பங்களிலே எவ்விதமாக சமாதானம் ஏற்படலாம், குடும்பத்திலே எவ்விதமாக தேவனுடைய இலவசமான ஆசீர்வாதங்கள் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இயேசுவை அறிந்த பல குடும்பங்களும் சமாதானம் இல்லாமல் அழுகையோடும் அல்லது சண்டையோடும் தர்க்கப்பட்டு பிரச்சனைகளோடு சில வழிகளிலே வெளியிலே பார்க்கும் பொழுது அவர்களது வாழ்க்கை சந்தோஷமாய் காணப்பட்டாலும் புருஷனும் மனைவியுமாக, ஆனால் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, அதாவது வீட்டிலே, அங்கே சமாதானம் இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, அங்கே ஒற்றுமை இல்லை, இருதயத்திலே ஒருவரோடு ஒருவர் சரியில்லை. சிலர் பகிரங்கமாக விவாகரத்து எடுக்கிறார்கள், ஆனால் சிலர் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே விவாகரத்து பண்ணியவர்கள் போல ஜீவிக்கிறார்கள். இரண்டும் சேம் ஒன்றுதான். அருமை சகோதரர்களே, பல பலவிதமான பிழையான போதனைகள் இந்த நாட்களிலே பரவிக்கொண்டிருக்கும் நேரத்திலே, திருமணம் முடிக்கக்கூடாது அல்லது திருமணம் முடித்தால் நன்றாக ஊழியம் செய்ய முடியாது அல்லது முடித்தால் பிரிந்திருந்து செய்ய வேண்டும், இப்படி பலவிதமான திருமணம் முடித்தவர்கள் ஊழியம் செய்ய தகுதி இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றெல்லாம் சாத்தானின் போதனைகள், டாக்டரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அநேகம் பேர் செவி கொடுப்பார்கள் என்று திமுத்தியில் கருதின அந்த நிருபத்திலே ஆவியானவர் பவுலின் மூலமாய் கூறியிருக்கிறார். குறிப்பாகவிகள் இந்த கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுப்பார்கள் என்று. மனிதனுடைய சரித்திரமே, மனித குலத்தின் சரித்திரம் ஆரம்பமாகியது திருமணத்திலே. மனித குலத்தின் சரித்திரம் முடிய போகிறது திருமணத்திலே. You see, the history of humanity is started in the family, the wedding, and it's going to end up in the wedding. I'm going to show you. Kaanvikire, Adiyagamam. Adiyagamam. Irandam Adhigaram. பதினெட்டாம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணி அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் திருமணத்தை சிந்திக்கவில்லை, மனுஷன் தனக்கு துணை ஒன்று வேண்டும் என்று கேட்கவில்லை. அந்த காரியம் தேவனுடைய உள்ளத்திலே இருந்தது. வேத கலாசாலைக்கு போனவர்களுக்கு தெரியாது, அல்லது சில சபை தலைவர்களுக்கு தெரியாது. The marriage never originated with man, but it was in the heart of God. தேவன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். நீ சொல்லுகிறாய் திருமணம் சரியல்ல என்று, அல்லது திருமணமானவர்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று. இவ்வளவு சாத்தானின் போதனை. ஏற்ற துணையை ஏற்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். ஆதாமா கேட்டான், எனக்கு ஒரு துணையை நீர் இன்னும் ஏற்படுத்தவில்லையே. பார்த்தீர்களா எவ்வளவு இலகுவாக இருக்கிறது என்று. இட் ஒரிஜினேட்டட் வித் காட். தேவன் உள்ளத்திலே இருந்து அது தொடங்கியது. அவனுக்கு துணை வேணும் என்பது
21 வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். விலா எலும்பு, கால் எலும்பு அல்ல, அவளை கீழே போட்டு நெரிக்க காது ஒன்றை எடுத்து ஒரு பகுதியை அவர் சிருஷ்டிக்கவில்லை. தலையிலே காது, அவள் புருஷனை ஆளுகை செய்ய விலா எலும்பை சமமாய் நிற்க. ஹலலூயா. உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். இத்தனை ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட காரியம். And they shall become one flesh. அவர்கள் ஒரே சரீரமாக இருப்பார்கள். புருஷனும் மனைவியும் ஒரே சரீரம். புருஷன் மனைவிமார் கேளுங்கள், அல்லது புருஷனாக மனைவியாக போறவர்கள் மிகவும் அவனாய் கேளுங்கள். Yeah, it's very essential. ஒரே மாமிசமாக இருப்பார்கள். மனுஷனுடைய சரித்திரம் ஆரம்பம் ஆகியதே குடும்பத்திலே, திருமணத்திலே. பார்த்தீர்களா அவனது சரித்திரம்? மனுஷனுடைய சரித்திரம் முடிய போகிறது திருமணத்திலே. வெளிப்படையாகமம் 19:7 வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் உனக்கு வருது. திருமணம் முடிக்காத முடிச்சா சரியில்லை, ஊழியம் இயலாது, திருமணமானவர்கள் திருமணம் ஊழியம் செய்ய முடியாது, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. பெரிய பரிதாபம், பிடிபட்டார்கள் தங்கள் மனதிலே. அரண், ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி யார்? யார்? சபை. ஹல்லேலூயா. Can you give us a praise the Lord? Jesus is the bridegroom and the bride is the church. சபை, மனமாட்டி. கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி, தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே பிறந்தவர்கள், மறுபுறப்படைந்தவர்கள், தேவ சபை, தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு சகோதரி மணப்பெண்ணாக போகிறவள் ஆயத்தம் பண்ணுவாளா இல்லையா? மணமகன்கள் மறுமொழி கொடுக்கிறார்கள், நல்லது. சமயம் ஒரு நாளும் அல்லது எந்த நேரமும் குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வராது. சமயத்தை பின்பற்றுகிறதுனால், சில ஒழுங்குகளை வைத்துக் கொள்வதனால் குடும்பத்திலே நிம்மதியும் சமாதானமும் வராது. ஒரு சில ஒழுங்குகள் இருக்கலாம் குடும்பத்திலே, நேரத்துக்கு நேரம் பிள்ளைகள் சாப்பிடுறதோ அல்லது ஒழுங்காக இருக்கிறதோ, ஆனால் மெய்யான அந்த சமாதானம் அங்கே இருக்காது. They won't have it. சமயத்திலே கூறப்படுகிற காரியங்கள் மத வழிபாடுகளிலே மனுஷனின் மூளைக்கு மனதுக்குத்தான் அவைகள் உணவாக அமைகிறது. உள்ளான மனுஷன் இருதயத்துக்கு அல்ல. ஆனபடி அமைதியான சமாதானம் கிடையாது. மல்கியாவினுடைய புத்தகத்திலே யூத மதத்தை சேர்ந்தவர்கள் மறுபிறப்பு அடையாதவர்கள், மத்தேயுவுக்கு முதல் புத்தகம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் அங்கே இருந்தது. அவர்கள் உபவாசித்தார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள், ஜபம் பண்ணினார்கள், தேவன் அவர்கள் ஜபத்தை கேட்கவில்லை. ஏன்? 2 மல்கியா 13 வசனம் தொடக்கம், நீங்கள் 2 இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள், ஆகையால் அவர் இனி காணிக்கையே மதியார், அதை உங்கள் கையிலே பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதோ பார்த்தீர்களா, ஜபத்தையும் கேட்க மாட்டார், நீ கொண்டு வந்து கொடுக்கும் காணிக்கையும் வேணாய் போகிறதே. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், அதாவது உனக்கும் உன் மனைவிக்கும் இடையிலே நடக்கிற காரியங்கள் அனைத்தையும் நான் கண்டேன் என்று சொல்கிறார். புருஷனை கேள், மனைவியை கேள், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, அதோபா உடன்படிக்கையின் மனைவி, குடும்பம் ஒரு உடன்படிக்கை, புருஷனும் மனைவியும் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்கிறார்கள். எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நான் கூட இருந்து இவளை தாங்குவேன், இவரோடு நான் கூட ஜீவிப்பேன், அவரை நான் தாங்குவேன், மரணமோ ஜீவனோ அது பிரிக்கும் வரை நான் கூட நான் தாங்குவேன் என்று உடன்படிக்கை செய்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக. தேவன் அதை மறப்பதில்லை. God knows what it's all about, the covenant. அவருக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை உடன்படிக்கையை குறித்து. அதனாலே தான் நாள் முதல் கொன்று எந்த விதமான ஒரு விவாகரத்துக்கும் ஆண்டவர் இடம் கொடுக்கிறதில்லை. சிலர் கேட்டார், அப்படியானால் ஏன் மோசே விவாகரத்து சீட்டை எழுதி கொடுக்க சொன்னான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படியாக மோசே செய்ய சொன்னான். ஆதி முதல் கொண்டு அப்படியாயிருக்கவில்லை. இயேசு பதில் கொடுத்தார், இல்லை, ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்தார், அவர்களை சேர்த்து வைத்தார், தேவன் சேர்த்து வைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அது ஒரு உடன்படிக்கை, உடன்படிக்கை மனைவியுமாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததி சந்ததியை பெரும்படிதானே. அதோ பார்த்தாயா, தேவ பக்தி உள்ள சந்ததியை நீ பெரும்படிக்கு, இவர்கள் துரோகம் பண்ணுகிறார்கள், வேறு வேறு பக்கங்களாக யோசிக்கிறார்கள், விபச்சாரங்கள் நடக்கிறது, அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது குடும்பத்திலே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுவதை நான் வெறுக்கிறேன், டிவோர்ஸ் விவாகரத்து நான் அதை வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். கொடுமை வந்து அவனுக்கு இறங்கும், கொடுமை என்னும் வஸ்திரத்தை அவன் அணிந்து கொள்கிறானாம். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதோ இவர்கள் ஜபங்கள் கேட்கப்படாதன் காரணமும், இவர்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாதன் காரணமும் புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அங்கு ஒற்றுமையும் அன்பும் சமாதானமும் இல்லை. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும் பொழுது உன் ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது. இந்த காரியத்தை நீ பழைய ஏற்பாடு என்று சொன்னால் 3:7 பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். 1 Peter 3:7, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அதோ எதற்கு தடை? ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனமாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகபடியால், உங்களுடனே கூட நித்திய கிருபையான ஜீவனாகிய கிருபை, அதாவது உடன்படிக்கையின் மூலம் தேவனோடு செய்த உடன்படிக்கையின் மூலம் இப்பொழுது நீங்கள் 2 அந்த உடன்படிக்கைக்கு கீழே நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறபடியினாலே நீங்கள் இருவருமாய் சேர்ந்து தேவன் ஏற்கனவே நித்திய ஜீவன் மூலமாக இயேசு மூலமாய் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீங்கள் சமாதானமாய் ஜீவிக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்ப புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே தகராறுகளும் பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தை இல்லாத நிலைமையும் மன்னிக்க முடியாத ஆவியும் சண்டையும் வாக்குவாதமும் இருக்கும் பொழுது, அல்லது இன்னும் தூரமாய் போனால் அந்தரங்க பாவங்களும் இறந்தால், நம்பிக்கை துரோகங்கள், பாலியலிச்சை, அந்த உடன்படிக்கைக்கு எதிராக அவனோ அவ்வளவு பாவம் செய்கிறாள், அங்கே பல பிரச்சனைகள் வந்து பிசாசின் ஆர்ப்பாட்டங்கள் அந்த குடும்பத்தில் பெருகி ஜபங்களுக்கு அங்கு தடை வருகிறது, ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது என்று தேவன் சொல்கிறார். புருஷனும் மனைவியும் அவர்கள் திருமணம் ஆகும் பொழுது அது ஒரு உடன்படிக்கை, இட் இஸ் எ கவனன்ட், கர்த்தருக்கு முன்பாக செய்யும் உடன்படிக்கை, மரிக்கும் வரை செய்யும் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் இரண்டு முக்கியமான காரியங்கள், ஒன் இஸ் கமிட்மெண்ட், அதாவது முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது தன்னை புருஷனுக்கு, மனைவி புருஷனுக்கு அர்ப்பணிப்பது, புருஷன் தன்னை மனைவிக்கு அர்ப்பணிப்பது. இரண்டாவது தேவனுடைய திட்டங்களுக்கு, அவருடைய வசனத்துக்குள்ளாய், அவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாய் தங்களை ஒப்புவிப்பது, அக்செப்டிங் காட்ஸ் டேர்ம்ஸ். உங்களது கட்டளை சட்டங்கள் அல்ல, தேவனுடைய கட்டளை சட்டங்கள், அவருடைய ஒழுங்குகளுக்குள்ளாய் ஒப்புக் கொடுப்பது, இது இரண்டாவது காரியம். புருஷன் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? கலாச்சியர் இரண்டாம் அதிகாரத்திலே, இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே பவுல் சொன்ன, ஆவியானவர் மூலம் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் சிலருக்கு, நான் அதை வாசிக்கட்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். மனைவியும் இதையே சொல்கிறாள். அந்த உடன்படிக்கையிலே புருஷனுக்கு உண்டானது எல்லாம் மனைவிக்கு சொந்தம், மனைவிக்கு உண்டானது எல்லாம் புருஷனுக்கு சொந்தம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் குடும்பத்திலே நடக்கிறதை பாருங்கள். எந்த காசு அடிச்சனியா இதுக்குள்ள வச்சுனா என்ன ஓ எங்க வச்சிருக்க எடுத்த காசு எந்த காசு தொடக்கூடாது போய் சொன்னா இவ்வளவு நாளைக்கு சொன்ன நான் மெனி சொல்றாத மெனி அப்பாட காசு அவ சத்தம் போடுவ. எப்ப சொந்தமானது உனக்கு? உனக்குரியதெல்லாம் அவளுக்கு சொந்தம், மனைவியே உனக்குரியதெல்லாம் அவருக்கு சொந்தம். நான் சொன்ன நான் இல்ல வயது தொடக்கூடாதுண்டு நீங்க, இது எந்த இது எந்த பெட்ஷீட், இது எந்த சோப், இது உங்களுக்கு இல்லை, காரியங்களை நீங்க தலை போடுறீர்கள் என்க உன்னுடைய உடன்படிக்கை மறந்து போனாய். உன் உடன்படிக்கை சிலர் உடன்படிக்கை பண்ணாமல் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். உங்களுக்கு உடன்படிக்கையும் இல்லை, உயிரோ கையெழுத்தும் கிடையாது. நான் என்ன செய்யட்டும் அப்படிப்பட்ட ஜனங்களோடு? சரிலாங்கா, என்றாது உன்னுடையாது, எப்பயாவது எப்பொழுது அதை கண்டாய்? இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணினாயா? அவரது ரத்தத்தின் மூலம் தேவனோடு உனக்குரியதெல்லாம் அவருக்குரியது, அவருக்குரியதெல்லாம் உனக்குரியது. Praise the Lord. அவருக்குரியதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படியானால் நீ சொல்ல வேணும், ஆண்டவரே எனக்குரியதெல்லாம் உமக்குரியது. இயேசு சொன்னார், என் பிதாவுக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் என் பிதாவுக்குரியதுதான். இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணினார் பிதா, நாங்களும் அவரும் இப்பொழுது ஜாயின்ட் ஹேர்ஸ், உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த குடும்பத்திலும் இந்த உடன்படிக்கையிலே ஒருவருக்குரியதெல்லாம் மற்றாளுக்கு உரியது என்று அது ஒன்று அதன்றி மேற்கொள்ளாதே. இனிமேல் சொல்லாதே, புருஷனை சொல்லாதே, மனைவியை சொல்லாதே. முக்கியமாக அந்த காசு விஷயத்தில் வாரது, உங்களோட காசுல கொஞ்சம் தாரிகள், அதுலையும் மனைவி கொஞ்சம் உழைக்கிறாளா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல அந்த சலூன்ல இருக்கிற கதிர மாதிரி அதுல ஏறி விடுவாள் பின்னால். அந்த இதெல்லாம் அந்த தலை சாயிறதுக்கு இருக்குது. நான் உழைக்கிறேன் தானே, அப்படியான குடும்பங்கள்ல சமாதானம் வாரது கொஞ்சம் கஷ்டம். அதனாலே மனைவி உழைக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டம் தான். அதுலேயும் அவளுடைய சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் புருஷனே என்னுடைய அனுதாபம், என்னுடைய அனுதாபம் உனக்கு. நான் அவட காசு ஒன்றும் தோடுறதில்லை பிரதர், நமக்கு அதில் அப்புறம் நமக்கு மானம் இல்லையே, அவட காசு எடுத்து நான் சாப்பிடவா? ஏன் அப்படி நினைக்கிறாய்? அவளை நீ ஒரு மாமிசம் அல்லவா? ஆனா அது பரவும் பிரதர், உண்மை எனக்கு விளங்குதிப்ப உண்மைனா. ஆனா கொஞ்சம் நடப்படிக்க பாக்குறா பிரதர், மனைவியே நடப்படிக்காதே, நடப்படிக்க வேண்டாம். நீ கூட சம்பாதித்தால் இன்னும் இன்னமாய் உன்னை தாழ்த்த வேண்டும். அதனாலே நீ புருஷனை ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நினைக்காதே. என்னவா, நீ 10 மடங்கு கூட சம்பாதித்தாலும் நீ புருஷனுடைய இடத்தை எடுக்க முடியாது. நீ மணி ஷி, அவன் மனு ஷன், அவன் தான் முதல் உண்டாகினான். பாத்தீங்களா, ஆமீன் வார மாதிரியே பாத்தீங்களா. காத்திருந்தேன் பிறகு இப்படி செண்டு செவி நீண்டு வருது கேட்கிறது. இப்ப பாருங்க மற்ற பக்கத்தால வரப்போது ஆமீன். புருஷன் சொல்லுகிறான் உடன்படிக்கையிலே, என் ஜீவன் உன்னில் இருக்கிறது, என் ஜீவியத்தை உனக்கூடாக நான் ஜீவிக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன் என்று ஜனங்கள் உன்னிலே காணப்போகிறார்கள். லோகதா, மறுபடியும் சொல்கிறேன், புருஷன் மெய்யாக என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? என் ஜீவன் உன்னிலே இருக்கிறது, என் ஜீவியத்தை உனக்கூடாக நான் ஜீவிக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன் என்று உன் ஜீவியத்தை பார்த்து ஜனங்கள் கண்டுகொள்ளப் போகிறார்கள். இதே விதமாக மனைவியும் சொல்லுகிறாள், என் ஜீவல் உம்மிலே இருக்கிறது, என்னுடைய ஜீவன், என் ஜீவியத்தை உமக்கூடாக நான் ஜீவிக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷி என்று உம்மிலே அவர்கள் காணப்போகிறார்கள். The same thing the wife says. ஆனால் அதை விட்டுட்டு புருஷனும் மனைவியும் திருமணமாக ஒரு நேரமே சகோதரிகளும் சகோதரிகளும் என்ன யோசிக்கிறது தெரியுமா? என்னை இவர் எப்படி வைத்திருப்பார், நல்ல வீடு கட்டி கொடுப்பாரோ, என்னை அடிக்காமல் ஏசாமல் வைத்திருப்பாரா? அவன் யோசிப்பான், இவள் நல்லா சமைப்பாள், இவள் நல்லா வாயாடியா வந்துருவாளோ, இவள் மரியாதை கொடுப்பாளா எனக்கு, அல்லது ஆக்களுக்கு முன்னால் இறக்கி விடுவாளா, அல்லது வீடு கூட தெரிஞ்சு என்னை குறித்து சொல்லுவாளா, அப்படி எல்லாம் யோசிப்பாள். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், இவள் என்ன கொடுப்பாள், ஏதோ ஒரு காரியம் பெறலாம் என்கிற தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளத்தக்கதாகவே அநேகமான திருமணங்கள் அமைகிறது. திருமண நாளிலே ஒரு ஆராதனையிலே விச பிரசங்களைத்தான் நாங்கள் கேட்போம். அங்கு ஒரு உப்பும் இல்லை, புளியும் இல்லை, மெய்தான். சகோதரர்களே, என்ன நமக்கு கிடைக்கலாம், என்ன எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் உனக்கு தோல்வி சகோதரியே. இசை உங்களுக்கு தெரியும், பிரசிடென்ட் கென்னடி ஜனாதிபதியாக இருந்தவர், சுட்டுக் கொல்லப்பட்டவர் அமெரிக்காவிலே, அவருடைய ஒரு குறிக்கோள், அவருடைய மிகவும் பிடித்தமான ஒரு வசனம், ஆஸ்க் நாட் வாட் தி கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, பட் ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் யுவர் கண்ட்ரி.
உன் தேசத்திலே இருந்து என்னக்கு ஆசீர்வாதம், என்ன காரியம் உனக்கு கிடைக்கும் என்று கேட்காதே. இவங்க என்ன எனக்கு செய்வாங்க இந்த அரசாங்கம் என்று, நீ என்ன செய்யலாம் உன் நாட்டுக்காக இருக்க. அப்படித்தான் சபையாரும் இருக்க வேணும். இன்றைக்கு அப்படி இருந்தால் யோசித்து பாரு, நின்று போவர்கள் எல்லாரும் சுயநலவாதிகள். அதற்காகத்தான் தங்களுக்கு இது நடந்தது, தங்களுக்கு இது கிடைக்கவில்லை, தங்கள் இது நடந்ததே. ஐபவான் போனார்கள். அவர்களுக்கு அவர்களால் இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்கலாம் சபைக்கு. நான் அப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம் இல்லை. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் மாடி வீடு போட வேணும், அல்லது அங்கால போக வேணும், உடைச்சறிஞ்சு கொண்டு கட்டிடத்தை. அப்ப இந்த நிலைமை, திருமணமாக போகும் சகோதரர்கள் சகோதரிகள் ஞாபகம் வையுங்கள். இப்பொழுதும் புருஷன் மனைவிமார் தயவு செய்து என்ன எனக்கு கிடைக்கும், எனக்கு என்ன ஆசீர்வாதம், இவர் எப்படி என்ன வச்சிருப்பார், நான் என்ன என்று நினைச்சு கொண்டிருந்தால் அங்கு பிரச்சனையும் சமாதானம் இல்லாமல் நிலைமையும் தான் முடியும். என்ன சொன்னாய், நான் மறிக்கேன் என்று தான் நீ சொன்னாய், சிறுவையிலேயே சோடு, இப்ப நான் எனக்கு என்று சொல்றாய், என்னை தள்ளி விடுகிறா, என்னை இறக்கி விடுகிற, நான் தான் துக்கம் அடைகிறேன், நான் தான் சமைக்கிறேன், நான் தான் மார்க்கெட்டுக்கு போ, நான் சமாதானம் வர முடியாது. அப்படியானால் புருஷனும் மனைவியும் அவர்கள் சேர்ந்து செய்ய வேண்டியது என்ன, அவர்கள் மேல் விழுந்த பொறுப்பு என்ன, அவர்கள் எவ்விதமாக தேவனுக்குள்ளாய் இந்த ஊழியத்தின் திட்டத்தை, அவர்களின் அழைப்பை நிறைவேற்றலாம். நாம் உலகச்சாரை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை, தேவனுக்குள்ளாய் வந்த குடும்பங்களை தான் பேசுகிறேன், அல்லது குடும்பமாக போகிறவர்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லெட் மீ டெல் யூ. நீ புருஷனாக இல்லாமல் இருக்கலாம், இப்பொழுது மனைவியாக இல்லாமல் இருக்கலாம், பட் ஒன் டே ஆர் அதர், இஃப் காட் வில்லிங், தேவனுக்கு சித்தமானால் நீ திருமணம் ஆவது. சிலரை முடிக்காமல் இருந்து சொல்லுவார், சிலரை அதுக்கேற்ற வரத்தை அவர் கொடுப்பார். பட் அது ஆண்டவருடைய சாதாரண ஒழுங்கு அல்ல. அவர் ஆதி முதல் கொண்டே அவனுக்கு துணை தேவை என்று அவர் தான் அதை திட்டமிட்டார். ஓகே, முதலில் நாங்கள் இவர்கள் எடுக்க வேண்டிய வழிகள், அதாவது சமாதானத்தை நிலைநாட்ட என்ன செய்ய வேணும். வேத வசனத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் புருஷன் மனைவிக்குரிய பொறுப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சில முக்கியமான காரியங்களை நாங்கள் இந்த காலையிலே அவதானிப்போம். பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய ஊழியக்காரன், திருமணமானவன். பேதுரு தேவனுடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலர்களில் ஒருவன், திருமணமானவன். அவன் மனைவியை கூட்டிக் கொண்டு பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்தான். ராயப்பர் திருமணமானவர், ஹே மேன். ஆனால் திருமணமாகாத பவுலப்போஸ்தலனும் திருமணம் ஆகிய பேதுரு ராயப்பரும் இரண்டு பேர்களும் தேவ ஆவியானவர் மூலமாய் பேசி வேத புத்தகத்திலே எழுதி வைத்த காரியத்திலே முதலாவதாக மனைவியின் மேல் விழுந்த பொறுப்புகளை, கடமையை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏதோ நமக்கு தெரியாது, மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள், மனைவியின் கடமைகள் தான் முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் எழுதும் நேரத்திலும். அதற்கு பின்புதான் புருஷனுடைய கடமைகள் அங்கே கூறப்படுகிறது. ஆகையால் ஏதோ ஒரு விதத்திலே மனைவிதான் குடும்பத்திலே நல்ல ஒரு சுற்றாடலை கட்டி எழுப்ப, வீட்டை கட்டி எழுப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். புத்தி உள்ள மனுஷன் கட்டுகிறான் என்று அங்கே எழுதவில்லை. சோ ஏதோ ஒரு நமக்கு புரியாத தெரியாத ஒரு ரகசியம், மிக முக்கியமான பொறுப்பும் கடமையும் குடும்பத்திலே சமாதானமும் நிம்மதியும் நிலைநாட்ட மனைவியிலே முதலாவது கடமை விழுகிறது. அவளுடைய பொறுப்பை தான் முதலாவதாக சொல்கிறார்கள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனம் தொடக்கம். நீதிமொழிகள் 31 பற்று. இந்த அதிகாரம் மனைவியை குறித்து கூறப்பட்டிருக்கிறது 75 வீதமான நேரத்திலே. எத்தனை மனைவிமார் இதை வாசித்து தியானிப்பார்களோ நமக்கு தெரியாது, அல்லது அந்த கடைசி அதிகாரம் வாசிக்கிறதோ நமக்கு தெரியாது. இந்த 31 அதிகாரத்திலே 10 வசனம் தொடக்கம் வாசித்தால், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரி, இதோ மனைவியை குறித்து இங்கே கூறப்படுகிறது. தயவு செய்து கவனமாய் கேள், Who can find a virtuous wife? ஒரு மனைவி யார் அப்படி கண்டுபிடிப்பான்? எக்ஸலன்ஸ், நல்ல குணம் படைத்த, அமைதி உள்ளவள், தன் வேலைகளை கவனிப்பவள், வீட்டு காரியங்களை கருத்தாய் கவனித்து, வீட்டை எந்தவித பிரச்சனைகள் ஏற்படுத்தாது அதை பாதுகாக்கிறவள், வீட்டிலே அமைதியை நிலைநாட்டுகிறவள், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? சலமோன் கொடுத்த ஞானத்தினாலே அவன் எழுதுகிறான். இந்த கேள்வி கேட்கும் பொழுதே மறுமொழி என்ன சொல்லுங்கப்பா? குணசாலியான
இட் இஸ் டிஃபிகல்ட் என்றாலும் இந்த மனைவி எப்படி இருக்கிறாள் என்பதை குறித்து சலமோன் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது.
செய்தியை தொடர்ந்து கேட்க மறுபக்கம் திருப்பவும்.
முத்துக்களை பார்க்கிலும் அவள் பேறு பெற்றவளாம், அதனுடைய விலையை விட அவளுக்கு விலை மதிப்பு இல்லை. Woman of excellence. அருமை சகோதரர்களே, இந்த பகுதி முழுவதையும் நாங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு குணசாலியான ஸ்திரி, ஒரு ஸ்திரி பெண் மனைவி, மனைவியாக எப்படி அவள் வெற்றி பெறுகிறாள்? தன் வாழ்க்கையிலே மரணம் அவளை வந்து சந்திக்கும் வரை எவ்விதமான வெற்றி அவளுக்கு கிடைக்கிறது? எதன் மூலம் அவளுக்கு வெற்றி வருகிறது, ஜெயம் அவள் வாழ்க்கையிலே? அவளுடைய குறிக்கோள் என்ன? அவள் எவ்வித ஜீவியத்தை, அவளுடைய நோக்கம் எப்படி இருந்தால் அவள் மெய்யாகவே ஒரு மனைவி, அற்புதமான ஒரு மனைவியாக, ஒரு ஸ்திரியாக அவள் ஜீவிக்க முடியும் என்பதை எல்லாம் குறித்து அவர் இங்கே பேசுகிறான். Is it a woman who succeeds as a woman? A woman who knows what it is to be a woman. ஒரு ஸ்திரி தான் ஸ்திரியாக இருப்பதென்றால் என்ன, நான் பெண்ணாக இருப்பதென்றால் என்ன என்பதை அறிந்தவள், அவள் தான் குணசாலியான ஸ்திரி. You should know what it is to be a woman. அந்த ஸ்திரியை குறித்து தான் அவன் பேசுகிறான். யார் இப்படிப்பட்ட ஸ்திரியை காணலாம்? கஷ்டம்தான். தொடர்ந்து வாசிப்போம். அவள் புருஷனுடைய இறுதியும் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து அதிகாலையிலே எழுந்திருக்கிறாள். தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். நிறைய வேலைக்காரிகளும் அவளுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இன்ன வேலை, உங்களுக்கு இன்ன வேலை என்று சொல்லி அவர்களுக்கு சரியான பொறுப்புகளை கொடுக்கிறாளாம். இந்த குணசாலியான ஸ்திரி, நல்ல மனைவி. மனைவி மறைக்கள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பெலத்தான் இடைக்கட்டி கொண்டு
தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். பிரச்சனையின் நெருக்கம் வந்தாலும் தேவனுடைய வெளிச்சம் அங்கே இருந்து கொண்டிருக்கும். வெளியிடங்களிலே உணவு இல்லாமல் இருந்தாலும் அவள் ஏற்கனவே யோசித்ததனாலே அந்த வீட்டிலே உணவு இருந்து கொண்டிருக்கும். அந்த பிள்ளைகள் பட்டினியாய் கிடப்பதில்லை. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தாராளமாய் கொடுக்கிறாள். ஷீ இஸ் எ கிவர். நன்றாய் கொடுக்கிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். குளிர் நடுக்கம் வந்தாலும் வெளியிலே சுவாத்தியம் மாறி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆடை இருக்கிறது. நமக்கு அப்படி குளிர் தேசம் இங்கே இல்லை. ஆனால் அவள் அதையெல்லாம் யோசித்து எல்லாம் ரெடியாக வைக்கிறாள். ஆயத்தமாக ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவளின் ஆடையும் அவளுடைய தோற்றமும் மிகவும் அற்புதமாய் இருக்கிறது. ஊற்றையாக தெரிகிறது இல்லை அழுக்காக. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். அதாவது அறியப்படுகிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கட்சிகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். She is rejoicing in the days to come. ஆனால் இன்றைக்கு எத்தனை மனைவிமார் நாளைய குறித்தே கவலைப்படுகிறாள். இன்றைய குறித்து இன்றைக்கு மத்திய ஆணத்துக்கு என்னென்று போறது பொழுது தன் வாயில் ஞானம் விளங்கு திறக்கிறாள். நீ எப்படி திறக்கிறாய்? கொஞ்சம் வாரை தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. எங்கே? நாவின் மேல் தயவுள்ள போதகம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், நீ அப்பமும் தோசையும் சாப்பிடு. சோம்பலன் சோம்பேறி அப்பம் சோம்பேறி தோசை. அதாவது சோம்பேறியாய் அநேக மனைவிகள் இருக்கிறார்கள். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள் இந்த குணசாலியான மனைவி. ஆடவர் எப்படி அழகண்ட முடிக்கிற அதுதானே ஏற்கனவே கேட்டுட்டார் ஆண்டவர். நீ ஆண்டவரோட நெருங்கி இருந்தா கண்டுபிடிப்பாய். ஏய் மேன், இந்த திருமணமானவர்கள் அமை நண்ட சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் சொல்லும் கவனம் இனிமேல் படிக்காதே. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை தொட்டுகிறார் புகழுகிறார். சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது. அழகும் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே மனைவியே புகழப்படுவாள். ஏன் திட்டுவென்றாண்டு இப்ப உனக்கு தெரியும். கத்தருக்கு பயப்படுகிற மனைவியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகளின் வாசல்களில் அவளை புகழக்கடவது. எனக்கருமை சகோதரர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வாசிப்பு இந்த வசனங்களிலே தேவ ஆவியானவர் என்ன நமக்கு கூறுகிறார்? இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து பேசும் பொழுது மனைவியை முதலாவதாக ஆரம்பிப்பது அதோ பாருங்கள். முதலாவதாக என்னென்று அவள் புருஷன் இல்லையா? 11 வசனம் அவள் புருஷன். ஆரம்பிப்பதே அவள் புருஷன் இல்லை. நடுத்தர பகுதியிலே பாருங்க, மறுபடியும் புருஷன். 23 வசனம்
அவள் புருஷன். முடிவிலே பாருங்கோ 28 வசனத்திலே பிள்ளைகள் போடுகிறார்கள், அவள் புருஷன். பாத்தீங்களா, அவள் புருஷன், அவள் புருஷன், அவள் புருஷன். குணசாலியான ஸ்திரியை பற்றி பேசும் பொழுது ஆண்டவர் உடனே புருஷனை கைகாட்டுகிறார். குணசாலியான ஸ்திரியை பேசும் பொழுது புருஷன் தான் தொடக்கத்திலே வருகிறான், நடுவிலே வருகிறான், முடிவிலே வருகிறான். எங்கு ஓடப்போகிறாய் மனைவியே? கொஞ்சம் நன்றாய் சிந்தித்துப்பார். எல்லாம் உன் புருஷனைத்தான் அம்புக்குறியாய் காட்டுகிறது. புருஷன் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஹஸ்பண்ட். கவனமாய் கேள். ஒரு மனைவி இந்த உலகத்திலே சாதிக்கக்கூடியது எது தெரியுமா? உன் பெரிதான சாதனை நீ மறிப்பதற்கு முன்பதாக எது தெரியுமா? யுவர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட், உன் சாதனை. சாதனை என்றால் தெரியும் தானே, உன் சாதிப்பு. நீ எதை நீ உருவாக்க போகிறாய்? யுவர் ஹஸ்பண்ட், உடைய புருஷன். ஆம், உன் புருஷன் தான் நீ சாதிக்க போகிற பெரிதான சாதனை இந்த உலகத்திலே நீ மறிப்பதற்கு முன்பதாக. ஏன் நாடி விழுகிறது? எந்த கோபுரத்தை கட்டியெழுப்ப போகிறாய்? ஆரம்பத்திலே நல்ல பேர் கொண்ட யோசித்திருக்கிறாய். யாருக்கு நீ ஊழியம் செய்கிறாய்? என்ன என்ன பெரிய உத்தியோகங்கள் எடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு போட யோசிக்கிறாய்? அல்லது என்ன வீடுகளுக்கு உதவி செய்து ஏதோ ஒரு நல்ல பேர் எடுக்க பார்க்கிறாய்? நான் சொல்லட்டும் உனக்கு, நீ என்னதான் செய்தாலும் உன் புருஷன் உன்னை புகழவில்லை. ஆனால் திறமையான ஒரு புருஷனை நீ உருவாக்கவில்லை. ஆனால் உன் பெரிதான சாதனை உன் புருஷனிலே காணப்படவில்லை. ஆனால் நீ ஜீவிப்பது வீண், நீ மனைவியாயிருப்பது வீண். உன் இடத்தை எடுத்துக்கொள், உன் ஸ்தானத்தை எடுத்துக்கொள். ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் அல்லது மனுஷி கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல இருக்கும். நிம்மதியில்லை, சமாதானம் இல்லை. மனைவிக்கு இடம் உண்டு குடும்பத்திலே, புருஷனுக்கு இடம் உண்டு குடும்பத்திலே. ஆனால் மனைவியின் பெரிதான சாதனை அவளுடைய புருஷன். அவளுக்கு வெற்றி எது தெரியுமா? புருஷனின் வெற்றி அவளுடைய வெற்றி. ஆமென். புருஷனின் ஜெயம் தான் அவளுடைய ஜெயம். அவனின் வெற்றி உள்ள ஜீவியத்திலே அவள் வெற்றி பெறுகிறாள். ஏன்? அவள்தான் உருவாக்கினாள். அவளுடைய சாதனை தான் அந்த புருஷனிலே காணப்படுகிறது. ஜனங்கள் காண்கிறார்கள், ஹல்லேலூயா. உண்மை மனைவிமார்களே, அதுதான் நீதிமொழிகளிலே போடப்பட்டிருக்கு. அவள் புருஷன் ஆரம்பிக்கிறது இல்லையா? தட்ஸ் ரைட். மற்ற காரியங்கள் எதை நீ சாதித்தாலும் அது இரண்டாம் தர தரம் உள்ளதாகவே இருக்கும். இட் வில் பி ஓன்லி யுவர் செகண்டரி வேல்யூ. பட் யுவர் பிரைமரி அச்சீவ்மெண்ட், உன்னுடைய முதல் தரமான சாதனை உன்னுடைய புருஷன் தான். அதை ஞாபகத்திலே வை. அதனை நீ புறவிட்டாயோ இந்த உலகத்திலே நீ உன்னை ஆண்டவர் மனைவியாக உன்னை அழைத்து நீ ஜீவித்தது நீ உன் திட்டத்தை இழந்தாய். நீ எதற்காக ஜீவித்தாயோ அந்த காரியத்தை இழந்தாய். குணசாலியான ஸ்திரியாய் இருக்க வேண்டிய நீ இழந்து போனாய். இந்த விதமாகத்தான் உன்னை நீ அளக்க வேண்டும் மனைவியே. நான் என் வீட்டை கட்டி எழுப்புகிறேனா? என் புருஷனை நான் உருவாக்குகிறேனா? இசை அவருடைய வெற்றி உன்னுடைய வெற்றியா? அவரை அந்த வெற்றிக்கு கொண்டு செல்ல நீ அயராது உழைத்தாயா? தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், தட் இஸ் யுவர் வொர்க். அதுதான் உனக்கு மேல் விழுந்த பொறுப்பு. இசை உன்னுடைய ஜீவன் அவனுக்குள்ளா இருக்கிறது. இந்த குணசாலியான ஸ்திரீ என்ன செய்ய சொல்கிறார்? உங்கள் வெற்றி என்னுடைய வெற்றி, உங்களது சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் என்று சொல்கிறாள். புருஷனுடைய ஜெயத்திலே அவள் சந்தோஷம் அடைகிறாள்.
இப்படிப்பட்ட குடசாயான ஸ்திரீ முத்துக்களின் விலையை விட அதிக விலை உயர்ந்தவளாயிருக்கிறார். ஆகையினாலே முதலாவதாக இந்த வசனத்தில் கூறப்படுகிறது இந்த குணசாலியான ஸ்திரீ. அவர் பாருங்கள், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். மனைவியே, நான் உன்னிடத்தில் கேட்கட்டும், உன் புருஷன் உன்னை நம்புவானா? எத்தனை பேருந்தை சொல்லுவீங்க, என்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்லை, என் புருஷன் என்னை நம்புவார், நான் கையை வைத்து சொல்ல மாட்டேன், ஏனென்றால் ஒருவர் முயற்சி இருக்க மாட்டீர்கள், வேண்டாம், ஒருவர் முயற்சி மாட்டீர்கள். உன் புருஷன் உன்னை நம்பாமல் போனது ஏன்? எந்தெந்த இடங்களில் அவனை இறக்கி விடுகிறாய்? எந்தெந்த காரியங்களில் அவனுக்கு சொல்லாமல் நீ செய்கிறாய்? அவனுக்கு சொல்லாமல் என்ன காரியத்தை போய் வேண்டி போட்டாய்? யாரிடத்திலே போய் நீ கடன் கொடுத்தாய் அல்லது ஏதோ என்ன செய்தாய்? அப்ப எப்படி அவன் உன்னை நம்புவது? உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்கலாமா? உன்னை நம்பி ஒரு காரியத்தை நம்பி உன்னிட்ட சொல்லுவானா? பக்கத்தாளுக்கும் சொல்லாம விடுவியா? மட்டக்களப்புக்கு அவன் மார்க்கெட்டுக்கு போக அங்க யாரும் சொல்லுவாங்க? அவன் யோசிப்பான், நேற்று நீ தானே மறைவிட்டான் சொன்ன, நான் மார்க்கெட்டுக்கு எங்க வந்துட்டு? அப்ப எப்படி உன்னை அவன் நீ நம்புவான்? நீ நம்பும்படிக்கு நடக்கிறாயா? நீ தானே இழந்தாய் அந்த இடத்தை. இந்த குணசாலியான ஸ்திரீ அவர் சொல்கிறாராம், என் புருஷன் என்னை நம்புவார், அவருக்கு என்னிடத்திலே நம்பிக்கை உண்டு, ஆகினாலே எல்லா பொறுப்புகளையும் என்னிடத்திலே கொடுப்பார். தீர்மானம் எடுப்பது புருஷன், நீ அதை செய்ய முடியாது. எந்த தீர்மானமாய் இருந்தாலும் அதை எடுப்பது புருஷன். மனைவி ஏதாவது புத்தி சொல்லலாம், நீ தீர்மானம் எடுக்க முடியாது. சில வழிகளில் ஏதாவது வாக்குவாதமும் வரலாம், ஆனால் நீ ஏறி அதுக்கு மேலாக பேச முடியாது மனைவி. ஆனாலும் மனைவிமார் எந்த நேரத்திலும் தள்ளிபடியாயில்லை, அவர்கள் சமமாய் இருக்கிறார்கள். ஏற்று ஒரு துணையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னதை மறவாதீர்கள். தேவன் சொன்னார், நீ துணையாய் இருக்கிறாய். இந்த புருஷன் அவளை நம்புகிறாளா? என்ன காரியத்திலும் அவன் நம்புகிறான். அவன் சம்பத்து குறையாது, அவன் பொருட்கள் குறையாது. அதை பாருங்கள், சில பொம்பளைகள் மனைவி பாருட காசு கொடுத்து பாருங்க, நம்மட ஆள்கிட்ட இலங்கையில சொல்லுவாங்க, நம்மட மேனசிட்ட கொடுத்தால் மேனசி அது சரிதான், மேனசியத்தானே கொண்டு வந்து விட்டது. அஞ்சு நாளையில எல்லாம் சரி செலவழிச்சு போடுவாரு, அதனாலே நான் கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருவேன், புருஷன் நம்பாமல் போகிறான். பாத்தியா, உன்னால நீ நம்பும்படியா நடந்தாயா? நீ எழுதி காண்பிச்சாங்க, ஒரு நாள் கூப்பிட்டுருப்பியா டார்லிங், அதோட தூஷணமும் இல்லை. இங்க பாருங்க, 50 ரூபாய் டோபிக்கு கொடுத்தனா, 150 ரூபாய் மேசனுக்கு கொடுத்தான், சரியா மிச்சம் பேலன்ஸ் இருக்கு, இதுல வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் வேண்டி போட்டேன் 125 ரூபாய், சரியா காசு நான் வைக்கிறேன். அடுத்த முறை அவன் என்ன செய்வான்? மனம் கோணாம கொண்டு வந்து கொடுப்பான் உன்னிடத்துல காசு. ஏ, நீ அதை சரியாக உபயோகிக்கிறாய். இதே விதமாகத்தான் ஆண்டவரும், அவர் கொடுக்கிற காரியங்களை நீ சரியாக உபயோகித்தால், உண்மை உள்ளவனாய் இருந்தால், அவர் உன்னை நம்பி இன்னும் கூடுதலான பொறுப்புகளை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். ஆனால் நீ வீட்டிலேயே அப்படி நடந்தாலும் ஹவ் கேன் எனிபடி ட்ரஸ்ட் யூ? மற்றவன் காரியத்திலேயே நீ நம்பிக்கை இல்லாமல் நடந்தால், உனக்கு சொந்தமானதை கொடுப்பவன் யார் என்று இயேசு சொன்னார்.
இவளுக்கு சம்பத்து குறைகிறதில்லை.
அவள் குணசாலியான ஸ்திரீ, சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறாள், சம்பத்து குறையாது. அவளுடைய ஜீவியம் நேரடியாய் புருஷனோடு ஒத்து போகிறதே. புருஷனை சுட்டிக்காட்டுகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகம் புருஷர்கள் ஏதோ ஒரு பாராட்டுதல் அல்லது ஒரு நல்வார்த்தையை புறரிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? தங்கள் உறவினரோ பெற்றாரிடத்தில் இருந்து அவர்களுக்கு அது வருகிறதில்லை. மனைவியும் அதை குறித்து எந்த காரியமும் பேசுவதில்லை. ஆனபடியினாலே அவர்கள் இங்கும் அங்கு மாச்சிடுவார்கள். தாங்கள் செய்கிற வேலை அல்லது சாதிக்கும் ஒரு சாதனை எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள். அவர்களுடைய நல்லா செய்திருக்கிறீங்க, இது ஓ இஸ் ஃபைன், அவர்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். வீட்டிலே எந்த பாராட்டுதலும் கிடைக்கிறதில்லை. மனைவியே, உன் வெற்றி எது தெரியுமா? உன் புருஷனின் வெற்றி. நீ அவனை பாராட்டாமல் விட்டால், நீ இந்த காரியங்கள் நன்றாய் இருக்கிறது, இவை மெய்யாகவே அற்புதமாய் செய்திருக்கிறது, உங்களை விட வேறு யாரும் இப்படி செய்ய முடியாது என்று அவனை நீ புகழாவிட்டால், எவ்விதமான புருஷனை நீ உருவாக்கப் போகிறாய் அல்லது உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லது இனி நீ உருவாக்கப் போகிறாய்? இனிமேல் வருகிறவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்ப அவர்களுக்கு ஒன்றும் பாராட்டு வீட்டில் கிடைக்கிறது, மனைவி மாற்றம் கிடைக்கிறது இல்லை. போய் கேட்பாரு, ஒன்றும் பாக்குற மனைவி ஒன்றும் சொல்றது இல்லை. ஏதோ செய்திருக்கிறார், என்னமோ நடந்திருக்கிறது, அல்லது எல்லாம் துப்புரவாக்கி இருக்கிறார் வீட்டாது, இதெல்லாம் மனைவி ஒன்றும் சொல்றது இல்லை. அல்லது அவருடைய வேலையிலே ஒன்றும் சொல்றது இல்லை. ஆகையினாலே அந்த உறவு முறை கெட்டு போகிறது. இந்த சின்ன சின்ன காரியங்கள் சௌதரி, இது மிக முக்கியமா இருக்கிறது. சரியான ஒரு மனைவி கிடைக்க பெற்றவன் வெளியாக்களிடத்தில் இருந்து அப்ரூவல், அதாவது ஒரு புகழோ அல்லது ஒரு பெரிய பாராட்டுதலோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மனைவி புகழ்ந்தால் அவனுக்கு காணும், அவளை அவன் நம்புகிறான். நீ புகழ்கிறாயா? அவன் உன்னை நம்பலாமா? புகழ்கிறவனா? எத்தனை பேரிட்ட போய் சொல்லி இருப்பாய் அவனை குறைத்து? இந்த மனுஷன் என்னத்தை நீ சாதிக்க போகிறாய்? நீ ஜீவித்து என்ன பிரயோஜனம் சொல்லு? உன்னுடைய புருஷன் தான் உன்னுடைய ஜீவன். ஆனால் நல்ல குணசாலியான மனைவியை கொண்டவன் பாக்கியவான். மற்றவர்கள் எல்லாரும் அந்த புருஷனை பழியாக எண்ணலாம், அவர்கள் குற்றம் சாட்டலாம், திட்டலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறதே, அவள் என்னை அரவணைப்பாள், அவள் என்னை ஆதரிப்பாள், என்னை தூக்கி விடுவாள், நான் வீட்டுக்கு வாழட்டும் என்று ஓடி வருவான் வீட்ட. இன்னைக்கு எத்தனை புருஷன் மாதிரி வீட்டை விட்டு ஓடிட்டே இருக்கிறான், ஓவர்டைம் செய்கிறான் சந்தோர்ல. அவனுக்கு தெரியும் வீட்டை போனா கரகர போடுபோடு, அதனால சந்தோர்ல இணைக்கிறான். அல்லது ஏதோ அவன் நடந்துக்கா சொல்லிடுவான், உங்களோட மனசிட்டு சொல்லிடாதுங்க, மனசுக்கு தெரியாம தெரியும் வாடு. கடவுளை என்ன பயத்தோடு ஜீவிக்கிறார்கள் புருஷன்மார்? ஏன் அப்படி பார்க்கிறாய்? நான் அந்த நிலையிலே இல்லை. பயப்படாதே, கலங்காதே. எஸ், அவனுடைய மனைவியிடத்திலே இருந்து நிச்சயம் ஆறுதல் வரும் என்று அவனுக்கு தெரியுமா? புருஷனே, உனக்கு அப்படி மனைவி உண்டா? அழாதே, ஜபம் பண்ணு, உன் இடத்தை எடு, ஆவிக்குரிய இடத்தை எடுத்துக்கொள். அவளுக்கு மேல ஒரு மிதிக்காதே, பக்கத்திலேயே. ஹல்லேலூயா! உடன்படிக்கை செய்யும் பொழுது பக்கத்தில் தானே இருந்தாய்? ஹே மேன்,
கோடாரை முன்னாலே சிலர் உள்ள பட்டுக் கொண்டு வரை வேணும் பின்னால பிள்ளையை தூக்கிக் கொண்டு அவர் முன்னாள் அநேகமான கண்டிருக்கிற தீட்டக்கர நாளையில் இப்படியான ஒரு குணசாலி ஆன ஒரு ஸ்திரியை உடையவனை விட பாக்கியவான் புருஷனின் இதயம் அவளை நம்பும் இல்லையா அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையில நன்மையே செய்கிறாள் பாத்தீங்களா மனைவி மாற குறிச்சு சிலாக்கள் இப்படி சொல்றாங்க உலகம் கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி பத்தினி பத்மினி அல்ல மனை கொலை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் சிலர் கையாலே கொலை செய்யலாம் சிலர் ஆக்களை செட் பண்ணி சிலர் புருஷன்மாரை கொலை செய்கிறார்கள் ஆனால் உன் வாயினாலே நீ கொலை செய்யலாம் உன் வாயினாலே துட்டு 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 என்று துட்டி சீக்கிரமாய் உன் புருஷனை சாக பண்ணலாம் நான் அது உனக்கு கட்டுப்படுத்தவில்லை வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே ஆனால் இந்த குணசாலியான சிறி என்னவாம் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் கேடாக அவள் பேசுவதே இல்லை சில சில பெண்கள் இருக்கிறார்கள் பொலை செய்தால் அவர்கள் அவர்களை செய்தது சரி என்று சொல்ல வேண்டும் என்று இங்கே வேதம் கூறவில்லை இல்லை பொலை செய்தாலும் நீ திட்ட முடியாது நோ அவனை பரிகாசம் பண்ண முடியாது அந்த பிழையை வேற யாரும் சொன்னால் நீ அதை ஏற்றுக்கொள்ளலாம் அவனை நீ திருத்த முடியாது அவனை ஏறி மிதிக்க முடியாது நீயும் அவன் ஒரே சரீரம் எல்லா நாட்களும் அவள் நன்மை செய்கிறாளாம் அவள் தீமை செய்கிறதே இல்லை எத்தனை மனைவி மாறப்படி இருக்கிறீர் என் நன்மையானவைகளை பேசுகிறாயா உன் புருஷனை விட்டு உன் புருஷன் உன்னை நம்பலாமா மனைவியே கொஞ்சம் அரைந்து பார் எல்லா விஷயத்திலும் உன்னை நம்பலாமா உன்னிடத்தில் நம்பி ஒரு காரியத்தை சொல்லலாமா நீ அதை தவறாது செய்வாயா இன்னாளுக்கு இன்னது கொடு அல்லது இந்த காரியத்தை இதை செய்து வை என்று சொல்லி போட்டு போனா நீ அதை முடித்து வைத்திருப்பாயா அல்லது அவன் வந்தோடனே உங்கள்கிட்டையும் சொன்னே போயும் போயும் எத்தனை தடவை உன்னிடத்தில் அப்படி சொல்லியிருப்பான் நான் பார்க்கிறேன் திருமணமானவர்களை ஏனோ தெரியாது எத்தனை தடவை சொல்லி இருப்பான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் நான் நீ வாசிக்கவில்லை 31 அதிகாரம் உனக்கு விருப்பமானதை நீ செய்கிறாய் உனக்கு தெரியாத உன் ஜீவியமே உன் புருஷன் எப்படி அவன் ஜெயம் பெறப்போகிறான் அதிலே தான் நீ வெற்றி காண்கிறாய் உன் புருஷனின் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் ஹே மேன் அமைதி மறுபடியும் நிலவுகிறது சில சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளாத சில சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏதாவது அப்படி இப்படி வரலாம் நிச்சயமா எப்படி ரெண்டு ஊமையாக மூடி வச்சுக்கொண்டு திரியும்படிக்கு ஒரு இடத்திலையும் இல்லை ஆனால் வாக்குவாதம் ஒன்றுக்கும் ஆகாது உங்களுக்கு தெரியும் நீ வாக்குவாதம் பண்ண தொடங்கினால் நீ பாட்ட முடியாது அதுதான் வாக்குவாதத்தில் ஒரு ரகசியம் வாக்குவாதம் பண்ணாம இருக்கலாம் தொடங்கினால் நீ பாட்டி பார்த்துருக்கீங்களா நான் நீ பாட்டி பார்த்துருக்கு என்னால முடியல நீ பாடி இருக்க என்று நினைக்கிறேன் நீ நல்ல குணசாலி ரைட் இங்கே மறுபடியும் மறுபடியுமாக அந்த புருஷனை தான் சுட்டி காட்டுகிறான் சொலமோன் அவளை குறித்து பேசும் பொழுது அவன் அவளை நம்புகிறானாம் தீமையை அவள் செய்கிறதில்லை இன்றைக்கு உன் குடும்பத்தை ஆராய்ந்து பார் நீ ஜீவிப்பது உன் புருஷனுக்காகவா அதாவது அவனுடைய வெற்றி அவனுடைய ஜெயம் நீ கத்தருக்குள்ளா இருந்து நீ உன்னை ஒப்புவித்திருக்கிறாய அந்த உடன்படிக்கையிலே திருமண உடன்படிக்கையிலே அவனுடைய வெற்றி உன் வெற்றியா? அப்படியானால் நீ சரியான பாதையிலே போகிறாய். இடையிலே வாசிக்கப்படும் மற்ற வசனங்கள், அவள் தன் வீட்டை பொருட்களாலும் ஆடைகள் இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் சரிவர அவள் அங்கு ஒழுங்குபடுத்துகிறாள். 23 வசனம், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். இதோ இந்த வசனம் சில ஆழமான கருத்துக்களை நமக்கு கொடுக்கிறது. என்ன தெரியுமா? அவள் புருஷன் பாத்தீங்களா, மறுபடியும் புருஷனை தான் சுட்டிக்காட்டும். என்ன, இந்த புருஷன் நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கிறானாம். அந்த நியாயஸ்தலங்கள் ஒரு கௌரவமான இடத்துக்கு மற்ற அந்த பட்டணத்து பெரியார்களோடு இவன் உட்கார்ந்து இருக்கிறது யாரால் வந்த காரியம் தெரியுமா? கொணசாலியான சிறியினாலே. இவன் எப்படி மற்ற ஜனங்களாலே அறியப்படுகிறான் தெரியுமா? இன்னாருடைய புருஷன் என்று அறியப்படுகிறான். பிரைஸ் காட். அப்படி சிலர் இருந்தார்கள் மற்ற நகரில், எனக்கு தெரியும். அவருடைய பெயரை போடும் பொழுது இன்னாருடைய மனைவி என்று போட்டிருந்தார்கள் சுவரொட்டியிலே. ஆமென். அவன் எப்படி அறியப்படுகிறானாம்? சோ அண்ட் சோஸ் ஹஸ்பண்ட், இந்த ஸ்திரீனுடைய கணவன். உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? அந்த ஒழுங்கையில இருக்கிறாள், வாய் திறந்தால் நிப்பாட்ட முடியாத ஒரு ஸ்திரீ. பாவம் ஒரு அப்பாவி. அப்படியும் சிலர் அறியப்படுகிறார்கள். அவ்வளவு குணசாலினி. அந்த வீடு வீடா தெரிவா ஓடால் ஞாபகம் இருக்குதா? அவட புருஷன் அந்த சாரியா புருஷனா நடந்து போவான் ரோட்டால குட்டையை எடுத்துட்டு, பச்சமா இருக்கு செருப்பு போற நேரமே. அந்த சாரி அந்த சின்ன குடும்பி ஒன்று, அவட புருஷன் அந்த புருஷன. ஐயோ, அவ போன முறையும் அந்த பெரிய ஒரு குடையோட கொண்டு வந்தவ, கொண்டு வந்து இன்னொரு குடையை எடுத்துக் கொண்டு போனவன். இப்படி புருஷன் மாற அறிமுகப்படுத்துவார்கள். உன் புருஷன் எப்படி அறிமுகமாகிறான்? சரியே, எது உனக்கு விருப்பம்? அந்த சர்ச்சுக்கு போறாங்களா அந்த சகோதரியோட? அடிக்கடி அந்த வீட்டுல சில ஜபத்துக்கு போவாங்க. ஐயோ, அந்த சரி அந்த ஒழுங்கா அந்த பக்கமா அந்த முதல் வீடு, அந்த சரி அவருடைய புருஷன் தான் இவர். இப்படி சொல்றது உனக்கு விருப்பமா? ஆ மனைவியே, உன் புருஷன் எப்படி அறிமுகமாகிறான்? இந்த குணசாலியினுடைய புருஷன் கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிறான். அவனால் மற்ற பெரியார்களாலே அறியப்படுகிறான். அவன் உட்கார்ந்து இருக்கிறான் யாரால்? அவளால். இன்னாருடைய புருஷன் என்று அவளாலே அறியப்படுகிறான்.